நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ரஞ்சித் ஜோசப்.
வணக்கம் சஞ்சய்.
கடைசியாக நாங்கள் உங்களது சிலம்கோல் திரைப்படம் குறித்து உரையாடியிருந்தோம். அதன் போது நீங்கள் ஒரு புதிய திட்டம் பற்றி பேசியிருந்தீர்கள். அதற்கு இப்பொழுது செயல் வடிவம் கொடுத்திருக்கிறீர்கள். அதை பற்றி எமது நேயர்களுக்கு சற்று விரிவாக கூறுங்கள்.
கடந்த முறை நாங்கள் சினம்கோள் வெளியீடு ஆஸ்திரேலியாவில் நடப்பதை பற்றி பேசும் பொழுது எங்களுக்கான ஒரு ஓடிடி தளம், அதாவது நிகழ்நிலை திரைத்தளத்தின் அவசியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் நான் உங்களோடு. அது இன்று வந்து செயல்வடிவமாக்கப்பட்டிருக்கிறது. அதை உருவாக்கி மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு தளமாக ஈழம் பிள்ளை என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் தைப்பொங்கல் நாளன்று வெளியிடப்பட்டு சினம்கோள் மற்றும் இன்னும் பல திரைப்படங்களோடு அந்த ஓடிடி தளம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வந்து வரலாற்றில் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணமாக, முக்கியமாக வந்து ஈழ சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம், எங்களுடைய திரைப்படங்கள் தியேட்டரிக்கல் ரிலீஸ் நடக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு பொழுது எமது திரைப்படங்களை வெளியிடுவதற்கான ஒரு தளத்தின் அவசியத்தை நாங்கள் எல்லாருமே உணர்ந்திருந்தாலும் அதை செயல் வடிவம் ஆக்குவதற்கு என்ற அந்த செயற்பாடு வந்து குறைவாகவே இருந்தது. ஆனாலும் என்னுடைய நண்பர்கள் அதை தொடர்ச்சியான முயற்சியால் இன்றைக்கு தமிழில் அழகாக நாங்கள் சொல்லலாம் ஈழ காண்பி, ஆங்கிலத்தில் ஈழம் பிள்ளை என்னும் ஓடிடி தளம் வந்து உருவாக்கப்பட்டது.
ஈழம் காண்பி என்பது ஈழம் பிள்ளை என்ற செயற்பாடு ஏன் ஆரம்பிக்கப்பட்டது?
ஈழம் பிள்ளை என்றது இன்றைக்கு ஒரு ஈழ காண்பி என்பது வந்து எங்களுடைய திரைப்படங்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் என்று சமூக வலைத்தளங்களில் இருந்து எமது வரலாறுகள், எமது படைப்புகள், எமது விடுதலை போராட்டம் சார்ந்த அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், ஒரு தலைவருடைய படத்தையோ அல்லது எங்களுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமான விடயங்களை போட்டாவே அது உடனடியாக நீக்கப்படுகிறது. எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இந்த சமூகத்திலே வந்து, இந்த உலகத்தில் வந்து எமது நண்பர்களோடு, எமது விடுதலை போராட்டம் சார்ந்த மக்களோடு அதை பேசுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் தான் எங்களது படைப்புகளை, எமது விடுதலை போராட்டம் சார்ந்த படைப்புகளை, எமது மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படைப்புகளை நாங்கள் வெளியிடுவதற்கு ஒரு தளம் அவசியம். அந்த தளம், அது அவசியம் தான் ஈழம் பிள்ளையாக வந்து நிற்கிறது. என்னென்று சொன்னால், வெறுங்காலத்தில் இப்போதே இவ்வளவுக்கு நாங்கள் தடைகளாக எங்களுக்கு போடப்படும் சூழலில் வெறுங்காலத்தில் ஈழம் என்ற வார்த்தையை பேசுவது கூட தடையான ஒரு சொல்லாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த ஒரு காலத்தில் தான் ஈழம் பிள்ளைகளுக்கு வந்து மிக அவசியமான ஒரு தளமாக மாறுகிறது. மற்ற இன்னொன்று வந்து, இந்த தளத்தை வந்து சினிமாவுக்கான பொழுதுபோக்குக்கான தளமாக எண்ணி நாங்கள் இதை தவிர்த்து விட்டு போகக்கூடாது. இது வந்து நமக்கு மிக மிக அவசியமான ஒரு தளம். இந்த தளத்தின் ஊடாக நாம் உமது மக்களோடு தொடர்பாடலை நடத்த போகிறோம். உமது மக்களோடு உமது கதைகளை பேசி தொடர்ச்சியாக உமது விடுதலை போராட்ட பயணத்தில் அவர்களை தக்க வைப்பதற்கான சூழலை உருவாக்க முடியும். அதனால் தான் ஈழம்பிளை என்பது நாம் அனைவரும் வைத்திருக்க வேண்டிய ஒரு தளம், நாம் அனைவரும் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது. இனிமரும் 15 ஆண்டுகளுக்குள் நாம் எமது வரலாற்றை ஓரளவுக்காவது படைப்புகளாக உருவாக்காவிடில் வருங்கால சந்ததி எதையுமே நாங்கள் விட்டு செல்ல முடியாத ஒரு சூழலில் நாங்கள் அகப்பட்டு விடுவோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஈழம் பிள்ளையை வந்து மிக அவசியமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன்.
இது ஒரு தனி மனித முயற்சியாக இருக்க முடியாது. இதில் யார் யார் இணைந்திருக்கிறீர்கள்?
இதில் நான் ஒரு ஆதரவாளராகத்தான் இதில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். காரணம், நான் ஒரு சினிமா இயக்குநராக இருந்து கொண்டு என்னுடைய திரைப்படங்கள் மக்களை போய் சேர வேண்டும் என்ற மிகுந்த அவா கொண்டவன். அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான திட்டங்களை செய்பவர்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இதில் இருக்கிறேன். இதில் முழுமையாக இத்திட்டத்தை செயற்படுவோம் ஆக்கியவர்கள் வந்து நண்பர் சுபாஷ் என்று சொல்லி நோர்வேயில் இருக்கிறார். அவர் எங்களோடு இங்கு இணைந்திருக்கிறார்.
ஓ, வணக்கம் சுபாஷ்.
வணக்கம்.
ஈழம் காண்பி, இதை நீங்கள் தொடங்குவதற்கான நோக்கம் என்ன? அதை இப்பொழுது எப்படி செயற்படுத்தி வருகிறீர்கள் என்பதை எமது நேயர்களுக்கு அறிய தாருங்கள்.
நாங்கள் ஒரு 70 வருஷமா ஒரு சினிமா வரலாறு இருந்தாலும் எங்களுக்கான வெளியீட்டு தளம்ன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்குது. இந்த திரைப்படங்கள் அங்கங்க அப்பப்போ எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது இது வந்து 2009 மட்டும் எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை பெரிய அளவில் இருக்கே இல்லை. என்ன சொன்னால், அப்போ எங்களுக்கு ஒரு வேலை அமைப்பு இருந்தது வெளியிடுறதுக்கான. 2009 பிறகு அந்த தளம் வந்து பெரிய அளவிலேயே செயலில் வந்திருந்தது. எல்லாரும் சைபர்ல இருந்து தங்கட படங்களுக்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு எல்லா வேலையும் அவையவையாக ஒரு ஆஸ்திரேலியாவில் படம் எடுக்கிறார், ஏ டு செட் அவரே செய்ய வேண்டியதாக இருக்கும், அதே நோர்வேல எடுக்கிறார், கனடாவே ஏ டு செட் அவையிலேயே அந்தந்த வேலையில் செய்யணும். அதே வந்து இப்ப டிஜிட்டல் உலகத்துல தியேட்டர்ல தான் கட்டாயமங்கிற படங்களை ரிலீஸ் பண்ணணும் வண்டி இல்லாத ஒரு ஒரு தொழில்நுட்ப புரட்சி வரையக்கில்ல அந்த ஓடிடி வந்து எங்களை மாதிரியான ஒரு ஒரு தேசிய எண்ணத்துக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா நாங்கள் பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் அதை வந்து ஆரம்பிச்சினாங்க.
ஓடிடி தளம் என்பதில் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் என்பன மிக பிரபலமாக இயங்கி வருகிறது. சாதாரணமாக மக்களை சென்றடைவதற்கு இன்னும் ஒரு காரணம், அவர்களே திரைப்படங்களை தயாரிக்கிறார்கள். அந்த எண்ணமும் அந்த குறிக்கோளும் உங்களிடம் இருக்கு?
நிச்சயமா, நாங்கள் எங்களுக்கு வந்து பொழுது நாங்கள் 2000 சந்ததாரர்களை கவனக்கட்டணம் செலுத்துவர்களாக நினைக்கிறதான் இப்ப முதல் கட்ட இலக்காக இருக்கின்றது. அது சாத்தியப்படுத்தும் போது இதுவரையில் 550 மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 2000 எட்டும் பொழுது நாங்கள் எங்களுக்கான தயாரிப்புகளையும் இளம் பிள்ளை வந்து செய்யறதுக்கான வேலை திட்டங்களை சேர்த்து கொண்டு சிறு சிறு தயாரிப்புகளை நாங்கள் ஏற்கனவே தொடங்கியும் விட்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக 2022 கணிசமான ஒரிஜினல்ஸ் நாங்களா தயாரிச்சு வெளியிடுற படைப்புகளை வந்து கொண்டு வரது இருக்கோம்.
சந்தாதாரர்கள் என்று குறிப்பிடும் போது ஆஸ்திரேலியாவில் சந்தா பெறுவதற்கு $200 என்று உங்களது வலைத்தளம் கூறுகிறது. இதே தொகையைத்தான் எல்லா இடங்களிலும் அறவிடுகிறீர்களா அல்லது இடத்துக்கு இடம் நாட்டுக்கு நாடு இந்த தொகை வேறுபடுகிறதா?
ஆமா, தாயகத்தில் முற்றுமுழுதாக இலவசமாகவே நாங்கள் அந்த சேவைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். எதிர்வரும் 5 தாயகத்தில் வசிப்பவர்கள் முற்றுமுழுதாக இலவசமாக எமது படைப்புகளை பார்க்கறதுக்கான வசதிகளை செஞ்சிருக்கிறோம். நாட்டுக்கு நாடு சிறிதளவு மாற்றங்கள் இருக்குது. இப்ப டயஸ்போரா பொறுத்துள்ள கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையும் ஒரே அளவு காசு தான் நான் ஒவ்வொரு நாடு அவையின் கரன்சியோ இல்லாம இந்தியாவிலே ஒரு குறை சின்ன ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம். தாயகத்துல முழுக்க முழுக்க இலவசமா கொடுக்கிறோம்.
இந்த தளத்திலே பதிவேறுகின்ற திரைப்படங்களை பற்றி கூறுங்கள்.
தாயகம் சில வழியான இலத்து திரைப்படங்கள், அது தவிர்ந்து இந்தியாவில வெளிவந்த ஒரு சில திரைப்படங்களையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அதை தவிர வெளிநாட்டு திரைப்படங்களை தமிழ் துணை தலைப்புகளோட நம் கண்வில கொண்டு வர மாதிரியான வேலை திட்டங்களும் செஞ்சு கொண்டு வர்றோம். அது ஒரு திரைப்பட ரசனையை வந்து கூட்டுறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் அப்படியான விஷயத்தை செஞ்சு கொண்டு வரோம். கூடுதலாக தாயகத்து படைப்புகள், இளம் சார்ந்த படைப்புகளை தான் நாங்கள் இதுல போடுறதா.
இந்த கேள்வி உங்கள் இருவருக்குமானது. இதிலே தர நிர்ணயத்தை யார் முடிவெடுப்பது? அதாவது ஒரு திரைப்படமோ குறும்படமோ அல்லது ஆவணப்படமோ தரமானது என்பதை யார் முடிவெடுக்கிறீர்கள்?
தற்பொழுது 2019 கால பகுதியில எங்களுக்கு விநியோக கட்டமைப்பு எவ்வளவுக்கு ஒரு முக்கியமா இருந்ததோ அதே நேரத்துல எது தரமான படம் என்றதுல வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்து கொண்டு வந்தது. ஒரு திரைப்படம் வரும்போது அதை மக்களிடையே சென்றோடையோன்றதுக்காக விளம்பரப்படுத்துவார்கள். சில கட்டங்கள்ல எல்லாம் மிகிரி கூட விளம்பரப்படுத்துவார்கள், கட்டாயம் பார்க்கணும், அதுக்கான நல்ல படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி போய்க்கல. மக்கள் பார்க்கும்போது அது ஒரு திரைப்படமாக கூட இல்லாத அளவுகளுக்கு சம்பவங்கள் கூட நிறைய நடந்திருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைச்சு, 9 கொண்ட ஒரு சுயேட்சையான குழு ஒன்று அமைச்சு திரைப்படங்களை வந்து அவை பார்த்து ரேட்டிங் கொடுக்கறது, மதிப்பீட்டு அணியன்னு சொல்லி, இல்லத்திரை மதிப்பீட்டு அணியன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சினாங்க. அப்படியான இதுகளையும் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இணையதளத்தில் போட்டு கொண்டு வரோம். அப்போ மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் இது எந்த கேட்டகரியில இந்த படம் இருக்குன்னு சொல்லி. அதை தவிர இளம் பிள்ளையை பொறுத்தளவில் எப்படியான படங்களை உள்வாங்கணும்னு சொல்லி அவையும் ஒரு இளம் பிள்ளைக்குள்ளேயும் நான் அணி வச்சிருக்கிறோம். அவர்கள் ஒரு படத்தை அணுக்கும் போது அந்த படம் தேசிய சிந்தனைக்கு எங்களோட கருத்தியல் ரீதியாக இழிவுபடுத்துற மாதிரியான அப்படியான கொண்டென்ட் இல்லாம இருக்கணும், அப்படியான சில சில விஷயங்களை அதுல வந்து முக்கியமாக பார்க்கணும், பார்த்து அதுக்கு உட்பட்ட படங்களை வந்து நாங்கள் எடுத்து இளம் பிள்ளையில போறோம்.
திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை காலமும் ஈழத்தில் உருவாக்கப்பட்ட படங்களா இருக்கட்டும் சொல்லி, புலம்பெயர் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட படங்களாலும் சரி, மக்களிடம் பெருவாரியான வெற்றியை அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய பலவிதமான குறைபாடுகள். இந்த குறைபாடுகளால் தான் தமிழக சினிமாவை எவ்வளவுக்கு எமது மக்கள் வரவேற்கிறார்களோ அதே அளவுக்கு வந்து எங்களுடைய சினிமாவை மக்கள் வரவேற்பதில்லை. இவர்கள் எடுக்கிற படங்கள் எதுவுமே ஒரு ஒரு படமாக இருக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாரியாக எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. சமீப காலங்களில் உருவாக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் அந்த குறைபாடுகளை நீக்கி ஒரு தெளிவான திரைக்கதையோடு நல்ல முயற்சியில் திரைப்படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இளம்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர் சுபாஷ் சொன்னது மாதிரி, இளம்பிள்ளை வந்து ஒரு தமிழ் ஈழ சினிமாவை தரம் உயர்த்தும் ஒரு தளமாக இருக்கும் என்றது நான் நம்பிக்கையோடு பார்க்கிறேன். காரணம், இளம்பிள்ளையில் வரக்கூடிய படங்கள் ஒரு தரம் மிக்க திரைப்படங்களாகத்தான் நமது மக்களை போய் சென்றடையும். காரணம் வந்து மக்கள் பணம் கொடுத்து இளம்பிள்ளைக்குள் வருகிறார்கள் சொன்னால் அவர்கள் பார்க்கக்கூடிய படங்கள் தரம் மிக்க படங்களால் இருந்தால்தான் அந்த தளம் வந்து ஒரு வெற்றியடைந்த தளமாக மாறும். அதோடு மட்டுமில்லாமல் வந்து எங்களுடைய சினிமா ரசனை மாற்றப்பட வேண்டும். நாங்கள் தமிழக சினிமாவினுடைய கமர்ஷியல் சினிமாக்களை பார்த்து வளர்ந்து வந்த எங்களுக்கு வந்து ஒரு தரமிக்க சினிமாக்களை பார்க்கக்கூடிய ரசனை மாறுபடும் பட்சத்தில் தான் இந்த உலகத்தில் வந்து ஈழ சினிமா ஒரு பெரிய சாதனையை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் வந்து இளம்பிள்ளைகளை வந்து ஒரு தரப்படுத்தல், அதாவது தரமான திரைப்படங்களை மட்டுமே உள்வாங்கும் என்றதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.
இதை ஒரு கேள்வியாக வைத்திருந்தேன் ரஞ்சித் ஜோசப், ஆனால் நீங்கள் அதற்கு விடை கொடுத்து விட்டீர்கள் போல் தெரிகிறது. ஈழம் சினிமா என்பது ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்துடன் இருக்க வேண்டுமா, அல்லது தமிழக சினிமாவை போலவே அந்த ஃபார்முலாவிற்குள் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இல்ல, இப்ப அதாவது வந்து எங்களுடைய சினிமா வந்து ஒரு தனித்துவமான சினிமாவாக இருக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய எல்லாருடைய கனவு. காரணம் வந்து தமிழ் ஈழ சினிமா இன்றைக்கு வந்து ஒரு நாட்டின் தேசிய மொழிதான், உலகத்தில் அந்த மொழி சார்ந்து பேசப்படக்கூடிய ஒரு சினிமா தான், உலகத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய சினிமாவாக இருக்கும். இந்தியாவினுடைய சினிமா என்பது வந்து ஒரு பாலிவுட் சினிமாவைத்தான் அவர்கள் தேசிய சினிமாவாக அடையாளப்படுத்த முடிகிறது. காரணம், ஹிந்தி பாலிவுட் தான் அந்த நாட்டின் தேசிய மொழியாக இருக்கிறது. தமிழ் என்றது வந்து ஒரு ரீஜினல் என்ற இடத்துக்குள் அடங்குவதால் வந்து தமிழ் மொழி சினிமா என்பது வந்து உலக அளவில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் எங்களுடைய நாட்டில் ஈழத்திலிருந்து உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் எமது தாய்மொழியான தமிழில் வரும் பொழுது உலகத்தில் தமிழ் சினிமாவாக எமது ஈழ சினிமா தான் அடையாளப்படுத்தப்படும். அப்படி அடையாளப்படுத்தப்படும் பொழுது அது தரம் மிக்க சினிமாவாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஒரு இந்திய சினிமாவினுடைய தரத்திலோ அல்லது அவருடைய கமர்ஷியலாக வெறும் பொழுதுபோக்குக்காக உருவாகக்கூடிய சினிமாக்களை நாம் உருவாக்க கூடாது. இதை வந்து ஆரம்ப காலத்தில் கலை பண்பாடு கழகங்கள் உருவாக்கப்பட்டு தலைவருடைய செயற்பாடுகளில் நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அடிப்படையிலேயே வந்து தனித்துவமான சினிமாவாக ஈழ சினிமா வளர வேண்டும், உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது. அவருடைய கனவை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை நான் சொல்லுகிறேன்.
எங்களுடைய நோக்கம் வந்து இந்திய சினிமாவுக்கு நாங்கள் போட்டின்னு கூட பார்க்க தேவையில்லை. ஏனெண்டா எங்களோட நோக்கம் வந்து முழுக்க முழுக்க வேறையா இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட தேவை என்னவா இருக்குன்னு சொன்னா இன்டர்நேஷனலா எங்கட படங்களை கொண்டு போக வேண்டி இருக்குது. எங்கட போராட்டம், எங்கட பிரச்சனைகள், எங்கட வலிக்கலை வந்து இன்டர்நேஷனலா சொல்ல வேண்டி இருக்குது. அப்ப அதுக்கு வந்து நாங்க வந்து இன்டர்நேஷனலா தான் எங்கட படங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்டர்நேஷனலாக திரைப்பட மொழி என்றது ஒரு உலக மொழி, அதுல வந்து இந்தியாவில அல்லது தமிழ்நாட்டில் குறிப்பா பாதிக்கப்படுறது வந்து ஒரு கொமர்ஷியல் அல்லது ஒரு மசாலான்ற ஒரு ஜென்ராவைத்தான் அவையில் பிரபலமாக அல்லது பொதுவாகவே எடுக்கிறது. நாங்கள் அதுக்கு அப்பால் பட்டு உலக மக்களை சென்றடைகிற மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கணுமன்றதான் எங்களோட நோக்கம். ஸோ அந்த விதத்துல நாங்கள் பேரலா சமாந்திரமா வேற ஒரு ட்ராக்ல தான் எங்களோட சினிமா பயணிக்கிறது வந்து எங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் நினைக்கிறோம்.
இறுதியாக, ஈழம் காண்பி, ஈழம் பிளே, இதனை எப்படி அல்லது எங்கே பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எப்படி பார்க்கலாம்?
நாங்க www.ilamplay.com போய் நான் வந்து அதுல எல்லா தகவலும் இருக்கு, அதுல போய் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். இதே வந்து 15ஆம் தேதிக்கு உள்ள நாங்க வந்து சாம்சங் டிவி, எல்ஜி, மற்றது அமேசான் ஃபயர், ஆண்ட்ராய்ட் டிவிக்கு ஆண்ட்ராய்ட் டிவி, ஆப்பிள் டிவி போன்ற ஸ்மார்ட் டிவிகளுக்கான ஆப்ஸும், மற்றது ஐஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 10 இயங்குதளங்களுக்கான டிவைஸுக்கான மொபைல் டேப்லெட் போன்றதுக்கான ஆப்ஸும் வந்து இந்த February 15ஆம் தேதிக்கு முதல் ரிலீஸ் பண்ணிடும். அதுலேயும் நீங்கள் போய் இளம்பிளையே பார்த்து மக்களெல்லாம்.
மிக்க நன்றி ரஞ்சித் ஜோசப் மற்றும் சுபாஷ். உங்களது முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒளிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.